தொல் செல்வம் செவி செல்வம் முத்தம் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
அன்பு தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்ப்ரோஸின் காலை வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நம்மளுடைய நாடு உலகளாவிய அளவில் நற்பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய அளவில். நியூசிலாந்து என்றாலே உலக மக்கள் அனைவரும் தங்களுடைய புருவத்தை உயர்த்தி ஆச்சரியமாக பார்க்கும் அளவுக்கு நம்மளுடைய பிரதமர் ஜசிந்தா ஆர்டன் அவர்களின் சீரிய முயற்சியும் மக்களுடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அந்த நட்பெயரை நாம் தற்காத்துக் கொள்ளும் விதமாக நம்முடைய ஒத்துழைப்பை மீண்டும் மீண்டும் நம் அரசுக்கு நல்கி இந்த கொரோனா கொடூரனை ஒழிக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம். நேயர்களே, நாம் இந்த வார திருக்குறள் என்னவென்று பார்ப்போம். குறள் எண் 736. கேடறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. மூவாவர்கள் உரை. பகைவரால் கொடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் குன்றாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர். சாலமன் பாப்பையா அவர்கள் உரை. பகைவரால் கெடுதலை அறியாததாய் அறிந்தாலும் வளம் தருவதில் குறையாததாய் இருப்பதையே நாடுகளில் சிறந்தது என்று அறிந்தோர் கூறுவர். கலைஞர் அவர்கள் உரை. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவுக்கு வளங்குன்றா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலேயே சிறந்த நாடாகும். ஆம் நேயர்களே, நாம உண்மையிலேயே ஒரு சிறந்த நாட்டில் வாழ்றோம் அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், பெருமை என்று கூட நாம் சொல்லலாம். வாருங்கள், ஒரு அருமையான பாடலுக்கு பின் வேறு சில செய்திகளை பார்ப்போம்.
நாடு நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு
அதை நாடாவிட்டால் ஏது வீடு
நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது அதை நாடாவிட்டால் ஏது வீடு.
நாட்டின் முக்கியத்துவத்தை குறித்த ஒரு அருமையான அர்த்தமுள்ள பாடல். நேயர்களே, நமது அன்பு நண்பர் திரு மணிநிலவன் அவர்கள் கொரோனா வைரஸ் குறித்து ஒரு சுவாரஸ்யமான துணுக்கை நம்மிடம் பகிர்ந்துள்ளார். வாருங்கள், நாம் என்னவென்று கேட்போம்.
கொரோனாவை வென்ற வீராங்கனை சைலஜா. கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி கேரள மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா மருத்துவ பயிற்சி பெற்ற தன் உதவியாளர் ஒருவரை தொலைபேசியில் அழைச்சாங்க. சீனாவில் ஒரு புதுசா ஒரு வைரஸ் ஒன்று அபாயகரமான முறையில் பரவிட்டு வரதா செய்தியை பார்த்தனே, அந்த வைரஸ் இங்க வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த உதவியாளர், உறுதியா இங்க வரும் மேடம் அப்படின்னு பதிலளிச்சிருக்காங்க. இப்படித்தான் சைலஜா கரோனாவை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை தொடங்கினாராம். 4 மாதங்கள் ஆன நிலையில COVID-19 வைரஸ் வந்து கேரளாவில் 524 பேர் பாதிக்கப்பட்டு 4 மரணங்கள் மட்டுமே சந்தித்த மாநிலமாக திகழ்கிறது. சமூக பரவல் இங்கு இல்லவே இல்லை. 3,50,00,000 பேர் மக்கள் தொகை கொண்ட இந்த மாநிலத்தில் தனிநபர் வருமானம்ன்றது 2,200 ரூபாய் தான். அதாவது பிரிட்டனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மக்கள் தொகை இதை விட 2 மடங்கு, தனிநபர் வருமானம்ன்றது 33,000, ஆனால் அங்க சந்தித்த மரணங்கள் 40,000. சைலஜா டீச்சர் ஒரு என்று கேரள மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் 63 வயது ஆகிறது. இவர் கொரோனாவை வெற்றிகரமாக எதிர்கொண்ட விதம் அந்த வைரஸை வதம் செய்தார் என்றே சொல்ல வேண்டும். ராக்ஸ்டார் ஹெல்த் மினிஸ்டர் என்றெல்லாம் பட்ட பெயர்கள் வந்திருக்கிறது. உற்சாகமும் நேசமும் கொண்ட தோட்டத்துடன் இருக்கும் முன்னாள் அறிவியல் ஆசிரியரான இவர் ஒரு ஏழை ஜனநாயக நாட்டில் அச்சுறுத்தக்கூடிய பெருந்தொற்று நோயை தடுக்க முடியும் என்பதை நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. சீனாவிலிருந்து புதிய வைரஸ் பரவல் செய்தியை படிச்சுட்டு 3 நாள்ல கேரளாவினுடைய முதல் COVID-19 தொற்றிய நபர் உறுதி செய்யப்பட்டதுக்கு முன்னாடியே தன்னுடைய குழுவினருடன் முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டாங்க. அந்த குழுவினர் ஜனவரி 24ஆம் தேதி கட்டுப்பாட்டு வரை ஒன்றை அமைச்சு கேரளாவுடைய 14 மாவட்டங்களிலும் மருத்துவ அதிகாரிகளை அழைச்சி மருத்துவ கட்டுப்பாடுகள் அறையை அதற்காக அமைப்பதற்கு உதவினார். சீனாவிலிருந்து முதல் நோயாளி ஜனவரி 27ஆம் தேதி கேரளத்தில் விமானத்தில் இறங்கின பொழுது உலக சுகாதார நிறுவனத்தின் நடைமுறைகளான சோதிப்பது, தொற்று உள்ளவர்களுடைய தொடர்புகளை தேடுவது, தனிமைப்படுத்துவது, மருத்துவ உதவி செய்வது ஆகியவற்றை ஏற்கனவே கேரளா செய்ய தொடங்கிவிட்டது. ஒரு கட்டத்தில் கேரள மாநிலம் முழுவதும் 170,000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு ஆரோக்கிய பணியாளர்களுடைய தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள கழிப்பறை இல்லாத நிலையில் இருந்த வீடுகளில் பாதிக்கப்பட்டவங்க அரசினுடைய செலவில் தனியாக தங்க வைக்கப்பட்டார்கள். இதன் மூலம் அந்த எண்ணிக்கை 21,000 குறைஞ்சிருக்கான். அண்டை மாநிலத்திலிருந்து வந்து பணியாற்றுவதற்கு ஊரடங்கால இங்க சிக்கிக்கொண்ட 150,000 புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு 3 வேளை உணவு 6 வாரங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இப்பொழுது தனி ரயில்கள் மூலம் அவர்கள் ஊருக்கு திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சைலஜா. இந்த நோய் பரவலை வெற்றிகரமாக எதிர்கொண்ட சைலஜா இதற்கு முன்பாக 2018 அம்மாநிலத்தை தாக்கிய நிபா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே புகழ்பெற்றவர் தான். நிபா வைரஸ் உச்சத்தில் இருந்தபொழுது ஒரு கிராமத்துக்கு நேரடியாக சென்றிருந்து அந்த பயத்தில் இருந்தவங்கள அவரு ஆறுதல் படுத்திருக்கார். என்னோட மருத்துவர்களோட அங்க விரைந்து சென்றேன். பஞ்சாயத்து அலுவலகத்தில் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊரை விட்டு நோய் பயமாக கிளம்ப இருந்தவர்களை போவதற்கு அவசியமில்ல, நேரடி தொடர்பின் மூலமாக மட்டுமே வைரஸ் பரவும் அப்படின்னு கூறினார். நோய் பாதித்து 2 நபரிடம் 1 மீட்டர் தள்ளி இருந்தால் போதும், நிபா வைரஸ் பயணிக்க முடியாதுன்னு கூறினேன் என்றார் அமைதியாக. கேரளாவில் இந்த நோய் பரவ தொடங்கிய போது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் 2 மருத்துவமனைகளை இதுக்குன்னே ஒதுக்க கேட்டுக்கிட்டாங்க. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலையும் 500 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டது. தனியான நுழைவு, வெளியேறும் வழி உருவாக்கப்பட்டது. நோயறியும் பரிசோதனை கருவிகள் பற்றாக்குறை இருந்த நிலையில் மேலை நாடுகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக கொள்முதல் செய்ய தொடங்கிய நிலையில் நோயறியவர்கள் தெரியவர் மற்றும் அவருடைய தொடர்பில் இருப்பவர்கள் மட்டுமே பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இந்த சோதனைகள் செய்து 48 மணி நேரத்தில் முடிவுகளை தெரிவிக்குமாறு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இவங்க. அமெரிக்கா, வளைகுடா நாடுகள் போன்ற தொழில்நுட்ப வசதிகள் பெருத்த நாடுகளிலேயே 7 நாட்கள் ஆகுமா இந்த முடிவு தெரியறதுக்கு. ஆனாங்க கேரளாவில் 48 மணி நேரத்தில் முடிவுகள் தெரியும்படி இவங்க செஞ்சிருக்காங்க. கொரோனா வைரஸ் 2வது அலை திரும்பினால் அதற்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த முன்னாள் பள்ளி ஆசிரியை. சைலஜாவின் வெற்றிக்கான ரகசியம் ஏதாவது உண்டா என்று கேட்டால், சரியான திட்டமிடல் மட்டுமே என்று தொற்ற வைக்கும் சிரிப்புடன் பதில் சொல்றாங்க இந்த அமைச்சர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சங்கம் நிகழ்ச்சியினை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு மகிழுங்கள்.
இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய பிசினஸை ப்ரமோட் செய்ய தரமான வீடியோ தாங்க மிகவும் முக்கியம். ஹை குவாலிட்டி வீடியோவை மிக குறைந்த செலவில் யூடியூபிலும் சோசியல் மீடியாவிலும் ப்ரமோட் செய்ய dappadrama.com ஐ அணுகவும். உங்கள் நிறுவனத்தின் வெப்சைட், அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் போன்ற தேவைகளை பூர்த்தி செய்ய dappadrama.com நிறுவனர் கவிதா ஜெகநாதனை அணுகவும். தொலைபேசி எண் 02241576151. 02241576151.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக் போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுபுட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
நம்ம அழகான ஆக்லாண்ட்ல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்டன் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 02168678, ஷீபா 02167878, வீட்டு தொலைபேசி 6301108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மேரேஜ் மாஸ்டர்ஸ். வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ். 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட். தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நேயர்களே, நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன் ஒரு முக்கிய அறிவிப்பு. திரு செந்தில் நடராஜன் அவர்கள் நடத்தும் ஆன்லைன் தமிழ் வகுப்புகள் வரும் செவ்வாய்க்கிழமை என்றும் மற்றும் வெள்ளிக்கிழமை என்றும் தொடரும் என்று நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது குழந்தைகளுக்கான நேரம். குழந்தைகளே, உங்களுக்காக நம்மளுடைய அக்கா அன்னபூர்ணி அவர்கள் ஒரு அருமையான கதை சொல்ல காத்திருக்கிறார். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து கேட்போம்.
குழந்தைங்களுக்கெல்லாம் என்னோட காலை வணக்கம். இன்னைக்கு உங்களோட கதை நேரத்துல நான் சொல்ல போற கதை தென்னாலிராமன் கதையிலிருந்து ஒரு பகுதி. தென்னாலிராமன்கிறவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அரசர் கிருஷ்ணதேவராயரோட அரச சபையில விகட கவியா இருந்தவர். விகட கவினா யாரு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஜோக்கர். அவர் ராஜாவுக்கு வந்து புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாகவும் ராஜாவுடைய கவலைகளை போக்குறதுக்காக அந்த அரச சபையில அவருக்கு ஒரு பதவி கொடுத்து, விகட கவின்ற பதவி கொடுத்து அவர் அந்த அரச சபையில இருந்தார். அவர் வந்து அவருடைய கதைகள் எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்ற கதைகள். அதுல ஒரு கதையை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அவரோட கதை எல்லாமே நகைச்சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். இன்னைக்கு அவரோட கதையில ஒன்ன பார்க்கலாமா? கதைக்குள்ள போவோமா? இந்த கதையோட பேரு பேராசைக்காரன். ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கிரீடி பர்சன். போவோமா கதைக்குள்ள? கிருஷ்ணதேவராயருடைய அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கைய சாக போற நிலைமையில இருந்தாங்க. அப்ப ராஜா அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து கைய பிடிச்சிட்டு, அம்மா உனக்கு என்ன வேணும், மனசுல இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒரு மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா தன்னோட வேலையாட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உடனே போய் ஒரு மாம்பழம் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது மாம்பழம் சீசன் கிடையாது, அதனால அவ்வளவு ஈஸியா மாம்பழம் கிடைக்கல. எல்லாரும் ஓடுறாங்க, பறந்துடிச்சு ஓடுறாங்க மாம்பழத்துக்காக. அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளற இந்த அம்மாவோட உயிர் போயிடுது. ராஜாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தம். அம்மா கேட்ட கடைசியா கேட்ட ஒரு ஆசையை கூட நம்மளால நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். தன் அரச சபையில இருந்த அந்தனர்கள் புரோகிதர்களை கூப்பிட்டு, என்னோட அம்மாவோட கடைசி ஆசையை என்னால நிறைவேற்ற முடியல, அதுக்கு நான் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்களை கேட்கிறார். அதில் புரோகிதர்கள் இதுதான் சரியான சமயம்னு மனசில் நினச்சிக்கிட்டே, நீங்கள் ஒரு 108 புரோகிதர்களை கூப்பிட்டு தங்கத்தால் மாம்பழம் செஞ்சு அதை அவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையும்னு சொல்கிறாங்க. ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு 108 மாம்பழம் தங்கத்தில் செய்து 108 புரோகிதர்களை வரவழைச்சி அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறார். இதை கேள்விப்பட்ட தென்னாலிராமன் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ, ராஜாவை இப்படி ஏமாத்துறாங்களே இந்த புரோகிதர்கள், ராஜாவும் தெரியாது அவங்க சதி வழியில் விழுந்து இந்த மாதிரி பண்ணுறாரே, இந்த புரோகிதர்களுக்கு நம்ம ஒரு நல்ல பாடம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது கொஞ்ச நாளில் இந்த புரோகிதர்கள்ட்ட போய், எங்கள் அம்மாவோட திதி வருது, நான் 108 புரோகிதர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் திதி செய்து கொடுக்கணும்னு கேட்குறேன். இந்த புரோகிதர்களும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வர்றோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சுட்டு கதவை பூட்டிடுறார். பூட்டிட்டு ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அடுப்பில் போட்டு நல்லா சூடு பண்ணி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சூடு வைக்கிறார். சூடு பட்டவுடனே எல்லாரும் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அலறிக்கிட்டு ஓடுறாங்க. போய் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, தென்னாலிராமன் எங்களுக்கெல்லாம் சூடு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப கோபம் வேற. உடனே தென்னாலிராமனை கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டு ஏன் இப்படி செய்தன்னு கேட்குறார். அதுக்கு தென்னாலிராமன் சொல்கிறாரு, ராஜா, என்னோட அம்மா வந்து சாக போறப்ப வலிப்பு வந்துடுச்சு. அப்ப வந்த வைத்தியர் சொன்னாரு, ஒரு சூடு போட்டா உங்க அம்மாவோட வலிப்பு நின்றுன்னு சொன்னாரு. நான் அடுப்புல இருந்து சூட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவோட உயிர் பிரிஞ்சிருச்சு. எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக 108 புரோகிதர்களுக்கு சூட்டுக்கோளால் ஒரு சூடு போட்டால் எங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும்னு நினச்சி பண்ணினேன்னு சொன்ன உடனே தான் ராஜாவுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சிச்சு. அந்த புரோகிதர்களுடைய பேராசையும் புரிபட்டுச்சு. அவங்க ராஜா சொன்னார், அவங்கள எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு, தென்னாலிராமா என் கண்ணை திறந்துட்ட, எனக்கு புத்தி சொல்லிட்ட, நீயே நான் தப்பு பண்ணிட்டேன். அவங்களோட பேராசைக்கு அதனுடைய அர்த்தம் புரியாது. அவங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு 108 மாம்பழத்தை தங்கத்தில் பண்ணி கொடுத்தேன். நீ என்னோட அறிவு கண்ணை திறந்துட்ட. அவங்க பேராசைப்பட்டு கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பேராசைப்படலாமா? ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது இல்லையா. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தானே, ஆசைப்படுறது தப்பே கிடையாது, ஆனால் பேராசைப்படக்கூடாது. அடுத்த வாரம் இன்னும் ஒரு தென்னாலிராமன் கதையோடு உங்களோட பேசட்டுமா? ஓகே, பாய்.
அனைவருக்கும் அக்கா அன்னபூர்ணியின் அருமையான கதை பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நமது நண்பர் மணிநிலவன் அவர்கள் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை நம்முடன் பகிர்ந்துள்ளார். வாருங்கள் கேட்போம்.
இன்று நாம் 21 நூற்றாண்டில் இருக்கிறோம். இந்த நூற்றாண்டு பல வகையிலும் ஒரு உன்னதமான நூற்றாண்டாகும். இந்த நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு மகத்தான முன்னேற்றம் அறிவியல் தொழில்நுட்பத்தின் ஒரு அபரிதமான வளர்ச்சி, அறிவு யுகத்தின் தொடக்கமாகவும் கொள்ளலாம். இதுவே மனித சமுதாயத்தின் மீது ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கமாகும். கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வளர்ச்சியை அறிவியல் கண்டது. மனித நாகரிகம் தோன்றிய காலந்தொட்டு ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சியை காட்டிலும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி அதிகமானதாகும். இன்று அந்த அறிவியல் தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாத நிலையில் மனித சமுதாயம் சிக்கி தவிக்கின்றது. இனி வரும் காலங்களில் அறிவின் வளர்ச்சி எத்தகையதாக இருக்கும் என்பதை கணிப்பது சாத்தியமில்லை. மிக வேகமான மாற்றங்கள் மனிதனுடைய வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவனுடைய முன்னுரிமைகளை மாற்றி அமைத்துள்ளது. இதன் காரணமாக மனிதன் வாழ்க்கை முறையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியதோடு அவனது எதிர்பார்ப்புகளும் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. மனிதனின் தேவைகள் நிமிடத்துக்கு நிமிடம் உயர்ந்து இன்று அனைத்து ஆடம்பரங்களும் அத்தியாவசியங்கள் ஆகிவிட்டது. உலகமயமாக்கப்பட்ட பொருளாதார சீர்திருத்த கொள்கைகள் வரம்பு மீறி நுகர்வியல் கலாச்சாரத்தை தோற்றுவித்துள்ளது. பெரும் மனித உழைப்பை கொண்டு உருவாக்கிய உற்பத்தி இன்று முழுவதும் இயந்திரமயமாகிவிட்டது. நம் தேவைக்கு பொருள்களை உற்பத்தி செய்கிறோமா அல்லது உற்பத்திக்கேற்ப தேவைகளை பெருக்கிக் கொள்கிறோமா என்பது விடை காண முடியாத ஒரு விந்தையாக உள்ளது. போலித்தனமும் பகட்டுமே இன்றைய யதார்த்தங்கள் ஆகிவிட்டன. இலக்கு மட்டுமே முக்கியம். அதை அடையும் மார்க்கங்கள் இன்றி இன்றைய மனிதன் கவலைப்படுவதாக இல்லை. அபரிதமான உற்பத்தியும் போட்டிகள் நிறைந்த பொருளாதார சூழ்நிலையும் காலம் காலமாக கடைபிடித்து வந்த வர்த்தக நெறிகளும் மறந்து போயின. இதற்கு மனிதன் தந்த விலை அவனுள் இருந்த மனநிறைவையும் நிம்மதியையும் இழந்ததே ஆகும். வல்லமை படைத்தவனே வாழ்வான் என்று சொல்வது இன்றைய சந்தை பொருளாதாரம். மாறாக அனைவரையும் வல்லமை பெற செய்ய வேண்டும் என்பதே காந்திய பொருளாதாரம். மனிதன் தன்னுடைய தவறான போக்கின் காரணமாக இன்று வலுவிழந்து தனிமைப்பட்டு நிற்கின்றான். வீட்டிலும் வெளியிலும் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை இன்று அவன் உணர்கின்றான். இன்று மிருக உணர்வுகளுக்கு ஆட்பட்டு தன்னுடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் சொல்லுக்கும் வேறுபட்டு ஒரு பிளவுபட்ட அவல நிலைக்கு உள்ளாகியுள்ளான். மனிதன் தன்னுடைய சுயத்தை விட்டு விலகி வெகு தூரம் கடந்து வந்து விட்டான். அறிவிற்கும் ஞானத்திற்கும் இடையே பெரும் இடைவெளியை இன்று உணர்கிறோம். வெறும் உடல் உறுதியின் மன வளத்தை மட்டுமே நம்பியிருந்தால் சில நேரங்களில் விபரீதமாக போக வாய்ப்புண்டு. பழமையை நோக்கி என்று சொல்வதும் அனைத்தும் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் வாதத்திற்கு பொது பொருத்தமாக இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. புவியை காப்போம் என்பது வெறும் ஸ்லோகமாக இல்லாமல் மனிதன் தன்னுடைய தேவைகளை வரையறை செய்து கொள்வதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். எளிமையான வாழ்வு, உயர்வான சிந்தனை என்பதே காந்தியடிகள் போதித்த வாழ்க்கை முறையாகும். மேலும் மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயற்கையால் முடியுமே அல்லாமல் அவனுடைய பேராசையை பார்த்து கொள்ள இயலாது. இன்று நோய் தொற்றின் காரணமாக உலகமே சம்பித்து போய் உள்ளது. மனிதர்கள் செயலிழந்து செய்வதறியாது அவரவர் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். கண்டறியாத கேட்டறியாத இந்த மாபெரும் அவலத்திலிருந்து மனிதன் பாடங்கள் கற்றுக்கொண்டு அவன் தனது வாழ்வை புரிந்து கொள்வதிலும் அறிந்து கொள்வதிலும் எதிர்கொள்வதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு புதிய இலக்குக்கு ஒரு புதிய இயல்புக்கு தயாராக வேண்டும். புதிய இயல்பு என்கின்ற ஒரு இலக்கை நோக்கி எதிர்கொள்வதற்கு வீரத்துறவி விவேகானந்தர் கூறிய விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்து ஒன்றோடு ஒன்று அனுசரித்து செல்வதே தீர்வாகும். இதற்கேற்ப மனிதன் தன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டு அதற்கான கொள்கைகளை உருவாக்கி இயற்கையோடு இசைபட வாழ்ந்து பொருளாதார மேம்பாட்டை பெற்று உறுதி பூண வேண்டும். விவேகானந்தரின் கூற்றுப்படி மனிதன் மகத்தானவன், உயர்வானவன். அவன் விதியை அவனையே நிர்ணயிக்கின்றான். அனைத்து திறனும் அவனுள் ஏற்கனவே உள்ளது. அவன் எதுவாக விரும்புகிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான். அரிதான இம்மனித பிறப்பை அலட்சியம் செய்யாமல் பொறுப்போடு வாழ்ந்து தன்னையும் உயர்த்து கொண்டு தன்னை சுற்றியுள்ள இயற்கையும் பேணி காத்து ஒரு புதிய இயல்பு உருவாக காரணமாக இருப்பதே விவேகமாகும். இது டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வனவராயர் எழுதிய ஒரு கட்டுரை.
ஆம் நண்பர்களே, விஞ்ஞானமும் மெய் ஞானமும் நம்மிடையே ஒளி வீச வேண்டும். இது மிகவும் முக்கியம். அதை பகுத்தறிந்து நாம் ஆராய்ந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுதல் மிகவும் முக்கியம். அன்பு நேயர்களே, உங்களை மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில தகவல்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆம்ப்ரோஸ். நன்றி, வணக்கம்.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே, பாவிகள் யாரும் இல்லை, வேதங்கள் ஏதும் இல்லை. நேரியின் பூமடி மேவிய தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே. பூக்களை போல் புன்னகை வீசிடுங்கள், பாட்டத்தை போக்குகின்ற வார்த்தையை பேசிடுங்கள். வெள்ளை மனம் பிள்ளை மனம் கோடி பெறும், வையகமே கையருகே ஓடி வரும். நாளைய ராஜ்யமே உங்களை கேந்திடுமே, முத்தினமே ரத்தினமே சித்திரமே சிறுமலரே. தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே, யாரும் இல்லை, வேதங்கள் ஏதும் இல்லை. நேரியின் பூமடி மேவிய தேவன் கோவிலே யாவரும் தீபங்களே. போலிருந்து ஊருக்கு நீர் கொடுங்கள், மரங்களை போ